الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الصلاة بعد صلاة الفريضة صلاة الليل رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வைத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த பள்ளிவாசலினுடைய இஸ்தாபகர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த பள்ளிவாசலினுடைய முன்னேற்றத்திலும் பராமரிப்பிலும் இன்று நேரடியாக மறைமுகமாக உதவிகள் பல செய்து கொண்டு பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் பல செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் ரஹ்மத்தும் மகுபுரத்தும் செய்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மாதங்கள் சிறந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் மீண்டும் எங்களிடத்திலே வந்திருக்கிறது. ஒரு ஹிஜ்ரி ஆண்டு சென்று இன்னும் ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டு எங்களிடத்திலே வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டும் வருகிற நேரத்தில் எங்களுடைய வயதும் கூடிக்கொண்டே செல்லுகிறது என்பதுதான் உண்மை. நம்மில் பல பேர் அதனை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள். ஹிஜ்ரி 1443 கடந்து இன்று ஹிஜ்ரி 1444 நாங்கள் நுழைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதி நபி எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் வாழ வைத்தான். 13 ஆண்டுகள் இஸ்லாத்தின் எதிரிகளான குறைஷிகளுடைய அந்த எதிர்ப்பை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் முகம் கொடுத்த போது அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, நபியே மக்காவை விட்டு நீங்கள் புறப்படுங்கள், உங்கள் உயிருக்கும் உடலுக்கும் உங்களுடைய ஈமானுக்கும் ஆபத்து இருக்கிறது. அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று மக்காவில் இருக்கின்ற ஒரு மலையின் உச்சிக்கு ஏறுகிறார்கள். அந்த மலையின் உச்சியிலே ஒரு குகை இருக்கிறது, அதுதான் கௌருடைய குகை. கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 10,650 மீட்டர் உயரமான அந்த மலை குகை கௌருடைய குகை. 3 இரவுகள் 4 பகல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உசாத்துணையோடு அந்த குகையிலே தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, நபியே நீங்கள் செல்ல வேண்டிய தூர பயணம் இருக்கிறது, செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. கீழே இறங்கி வந்தால் தன்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து இருக்கிறது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் முழுமையான ஈமானோடு அந்த கௌருல இருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். கீழே இறங்கி வந்து கஅபா இருக்கக்கூடிய பகுதியை முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். கௌருடைய மலைக்குகை வாசலில் இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம அஸ்கின்னி ஃபீ பலதின் துஹிப்பு, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நான் மிக மிக விரும்புகின்ற ஒரு ஊர் ஒன்று இருக்குமென்றால் அது நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய சொந்த ஊர் மக்கா தான். அதுதான் என்னுடைய ஊர், அதுதான் என்னுடைய பாட்டன், என்னுடைய பரம்பரை வாழ்ந்த ஊர். உன்னுடைய மேலான கஅபா இந்த மண்ணிலே தானே இருக்கிறது யா அல்லாஹ். இந்த பூமியை விட்டு செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, உன்னுடைய கட்டளை வேறு வந்திருக்கிறது இந்த ஊரை விட்டு செல்லுமாறு. ஆனாலும் மன விருப்பம் இல்லாமல் இந்த ஊரை விட்டு நான் செல்ல இருக்கிறேன். இந்த உலகத்திலே உனக்கு விருப்பமான ஒரு ஊர் ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த ஊரிலே யா அல்லாஹ் என்னை வாழ வைப்பாயாக என்று கௌருடைய மலைக்குகை வாசலிலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்கு விரும்பிய ஒரு ஊர் ஒன்று இருக்கும் என்றால் அது மதீனா முனவ்வரா, மனம் வீசக்கூடிய அந்த மதீனத்துடைய மண்ணுக்கு அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை அழைத்து சென்றான். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 124,000 சஹாபாக்களோடு நபிகளார் ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். மினாவில இருக்கிற நேரத்தில் நபிகளாருக்கு இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் சூரா இறங்கியது. இந்த சூரா இறங்கிய போது நபிகளார் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். காரணம் தெரியாமல் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுகிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், நபிகளார் அழுகிறார்கள், அபூபக்கர் அழுகிறார்கள், என்ன காரணம் வந்து கேட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. சூரா நஸ்ர் ஃபத்ஹ் இறங்கி இருக்கிறது. அதிலே அல்லாஹ் தன்னுடைய நபியை பார்த்து சொன்னான், நபியே அல்லாஹுவை நீங்கள் காலையிலும் மாலையிலும் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், வஸ்தக்ஃபிரு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே நான் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய கால நேரம் நெருங்கி இருக்கிறது, அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய மௌத் எனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை அல்லாஹ் இந்த இதாஜா நஸ்ருல்லா சூராவின் மூலமாக அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கிறான் என்று சொன்ன போது மினாவிலிருந்து அத்தனை சஹாபா பெருமக்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். நபிகளாருடைய கடமை, எந்த தூதுத்துவத்தை இந்த பூமியிலே சுமந்து வந்தார்களோ அந்த தூதுத்துவம் அரஃபாவுடைய மைதானத்திலே நிறைவேற்றிருக்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே கூட்டுவதற்கும் இடமில்லை, கழிப்பதற்கும் ஒன்றுமில்லை. இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறது. நபிகளார் அவர்கள் இந்த பூமிக்கு வந்த வேலை முடிந்து விட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு செல்ல போகிறார்கள் என்று அத்தனை சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். கஅபாவை சுற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுல் விதாவை செய்து முடித்தார்கள். அத்தனை மக்காவாசிகளும் நபிகளாரை சூழ்ந்து கொண்டார்கள். நபியே நாயகமே, அன்றொரு காலம் உங்களுக்கு ஆபத்து இருந்தது, இன்றைய காலம் முழு மக்காவும் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, நீங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றொரு நாள் இந்த மக்காவை விட்டு நான் பிரிந்து செல்லுகிற நேரத்தில் என்னுடைய இறைவனிடத்தில் நான் துஆ கேட்டேன், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உனக்கு விருப்பமான ஒரு ஊர் ஒன்று இருக்குமே, அந்த ஊரிலே நீ என்னை வாழ வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்டேனே, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஓர் ஊர் இந்த உலகத்திலே மதீனா. ஹஜ்ஜை முடித்து விட்டேன், எவ்வளவு காலம் நான் வாழப்போகிறேன் என்பது அந்த ரப்புக்கு மாத்திரமே தெரியும். என்னுடைய இறுதி மூச்சு அந்த மதீனாவிலே தான் இருக்கிறது என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் மதீனாவிலே வாழ்ந்து அன்னாருடைய புனித உடலை இன்றும் மதீனத்துடைய மண்தான் சுமந்திருக்கிறது. 8 நாட்கள் பயணம் மேற்கொள்வதற்காக நீண்ட ஒரு திட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறைஷிகள் எதிரிகளுடைய கண்களுக்கு தெரியாமல் ஒரு ரகசியமான வழியினூடாக மதீனாவை சென்றடைய வேண்டும் என்ற திட்டமிடல். அப்துல்லா பின் உரைகித் என்று சொல்லக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த ஒரு வாலிபனை அழைக்கிறார்கள். மதீனாவுக்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும், உன்னால் முடியுமா என்று கேட்டார்கள். மாற்று மதத்தை சார்ந்த அந்த வாலிபன் சொன்னான், நான் உங்களை அழைத்து செல்லுகிறேன். அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லுகிற நேரத்தில் வழிக்கு தேவையான உணவுகள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. ஒரு கட்டத்திலே பசிக்கு மேல் பசியின் காரணமாக நபிகளாருடைய வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கிற பாலைவன பகுதி, அங்கே பார்த்தால் உணவு கொடுப்பதற்கும் தண்ணீர் கொடுப்பதற்கும் யாருடைய உதவியும் இல்லை. அங்கே தேடி பார்க்கிறார்கள், ஒரு வயோதிப தாய் தன்னுடைய வீட்டின் முற்றத்திலே ஆடுகள் பல மேய்த்து கொண்டிருந்தாள். அந்த ஆட்டிலே ஒரு ஆட்டை வாங்கினார்கள். எனக்கு பால் தர இதில் இடம் இருக்கிறதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய மார்பகத்திலே கையை வைத்தார்கள். பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. தானும் குடித்தார்கள், அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார்கள். அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறார்கள். 100 ஒட்டகங்கள் நபிகளாருடைய தலையை கொண்டு வருபவனுக்கு சன்மானமாக வழங்கப்படும் என்று பரிசுத் தொகையை அறிவித்த போது மக்காவில் வாழ்ந்த வாலிப எதிரிகள் எல்லாம் நபிகளாரை மக்காவின் முழு பகுதிகளிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுடைய பாதையிலும் வந்து விட்டார்கள். எங்கும் நபிகளாரை காணவில்லை. சுராகா இப்னு மாலிக், நபிகளார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி சென்ற அந்த பாதையை கண்டுபிடித்து நபிகளாரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேரடியாக கண்டுவிட்டான். நபிகளாரை நெருங்க 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 பூமி அவனை உள்ளே இழுத்துக் கொண்டிருக்கிறது. உடனே அவன் மன்னிப்பு கேட்டான். மீண்டும் அவன் மீட்சி செய்யப்படுகிறான். மீண்டும் கொஞ்ச தூரம் செல்லுகிற நேரத்தில் நபிகளாரை சுராக்கா பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறான். இப்படியாக பல தடவைகள் பூமிக்குள்ளே அவன் இழுக்கப்படுகிறான். நபிகளாரை பின்தொடர முடியாமல் கடைசியாக ஒருவாறாக நபிகளாரிடத்திலே வந்து சேர்ந்தான். அவன் சொன்னான், நபியே, நான் உங்களை கொல்ல முயற்சி செய்யவில்லை, உங்களிடத்தில் ஈமானை படிக்க வந்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 8 நாட்கள் பயணம் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வந்து அடைகிற செய்தி முழு மதீனாவுடைய மக்களுடைய காதுகளிலும் கேட்கிறது. தலஅல் பத்ரு அலைனா என்ற கீதத்தை கசீதாவை பாடி பாடி மதீனா வாசிகள், சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், அத்தனை நல்லுள்ளங்களும் மதீனாவின் எல்லைக்கே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய ஊருக்குள்ளே வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அங்கேயே ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அதுதான் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, அல்லாஹ்வுக்காக இந்த பூமியிலே நிர்மாணிக்கப்பட்ட தக்வாவின் அடிப்படையிலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் குபா என்ற பள்ளிவாசல். சற்று சிறிது காலம் அங்கே வாழ்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளுக்கு நாள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைகின்ற மக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மதீனாவிலே மஸ்ஜிதை கட்ட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இன்னும் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள், அதுதான் மஸ்ஜிது நபவி. மதீனாவிலே கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளி வாசல் மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியிலே தங்கியிருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய வீட்டிலேயே உதவு எடுத்துக் கொண்டு குபா மஸ்ஜிதுக்கு வந்து இரண்டு ரக்அத் தொழுது விட்டு செல்லுவார்கள். சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய இடத்திலேயே உதவு எடுத்துக் கொண்டு வந்து மஸ்ஜிது குபாவில இரண்டு ரக்அத் தொழுகிறாரோ அவருக்கு கபூல் செய்யப்பட்ட ஒரு உம்ராவுடைய சவாபு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதாவு திருமீதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் அந்த மதீனாவுடைய பெயர் மதீனா அல்ல, யஸ்ரிப் என்ற பெயர் தான் அதுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த யஸ்ரிப் என்ற பெயரை மதீனா என்ற பெயரை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் மக்காவுக்கும் மக்காவில் உள்ளவர்களுக்கும் பரக்க செய்யுமாறு உன்னிடத்திலே துஆ செய்தார்கள். மக்காவுக்கும் மக்காவுக்கு வருகின்ற மக்களுக்கும் நீ பரக்க செய்திருக்கிறாய். உன்னுடைய ஹபீபாகிய நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், யா அல்லாஹ், இந்த மதீனாவுக்கு மக்காவை விட இரண்டு மடங்கான பரக்கத்தை கொண்டு நீ செழிப்பாக்குவாயாக, இந்த பூமியை பரக்கத்துள்ள பூமியாக்குவாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு மதீனாவுடைய மண்ணுக்காக புனித பூமியாக அதனை கபூல் செய்ய வேண்டும் என்று துஆ செய்தார்கள். மதீனாவையும் அல்லாஹ் பரக்கத்துள்ள ஒரு புனித பூமியாக ஆக்கினார். அத்தனை சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு சில சஹாபாக்களுடைய உடம்பெல்லாம் காயங்களும் தொப்புளங்களும் சில சஹாபாக்கள் நோய்வாய்ப்பட்டு போனார்கள். மதீனாவுடைய காலநிலை சீதோஷண நிலை அவர்களுக்கு ஒற்று வரவில்லை. அதனால் அதிகமான சஹாபாக்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, எங்களில் இருக்கின்ற அனைத்து சஹாபாக்களும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் மதீனாவுக்கு வந்து. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நோய்வாய்ப்பட்ட சஹாபாக்களையும் தன் அருகிலே அழைத்தார்கள். தன்னுடைய கலிமா விரலை நீட்டினார்கள், தன்னுடைய எச்சிலை தடவினார்கள். அந்த மதீனத்துடைய மண்ணிலே அந்த ஈர கையை தடவி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து அருதினா பிரீகத்தி பஅதினா மண்ணை கொண்டு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நான் சிகிச்சை அளிக்கின்றேன். இவர்களுக்கு நீ நோயை குணப்படுத்தி உடம்பிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. உடனே நோய்வாய்ப்பட்டிருந்த அத்தனை முஹாஜிரீன்களான சஹாபாக்களும் குணமடைந்தார்கள், சுகமடைந்தார்கள். அத்தனை நோயாளிகளான சஹாபாக்களுக்கும் சிகிச்சை அளித்தார்கள். எதை கொண்டு? மதீனத்துடைய மண்ணை கொண்டு சிகிச்சை அளித்தார்கள். அத்தனை சஹாபாக்களும் மௌத்தாகின்ற வரைக்கும் நோய் வராமலேயே உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். மதீனத்துடைய மண்ணுக்கு அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனித பாதம் பட்டதனால் மதீனாவுக்கு அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஹிஜ்ரத் சென்று இன்றோடு 1444 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இரண்டாம் ஹலீஃபா அமீர் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் அமீர் முஃமினாக ஆட்சி பீடத்திலே இருக்கிறார்கள். நேர்வழி நடந்த நான்கு ஹலீஃபாக்கள் இரண்டாம் ஹலீஃபா நீதிக்கோர் உமராக வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார்கள், அப்படி ஒரு நபி வருவதற்கு தகுதி என்னுடைய உம்மத்தில் இருக்கும் என்றால் அது உமருக்குத்தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அருமையான வாய்ப்பை பெற்றவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு நாட்காட்டி கலண்டர் தேவைப்பட்ட போது அத்தனை மூத்த சஹாபாக்களை மஸ்ஜிது நபவிக்குள் அழைத்து சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு நாட்காட்டி ஒரு கலண்டர் ஒன்றை தேவைப்படுகிறது, எதை வைத்து நாம் இஸ்லாமிய கலண்டரை ஆரம்பிக்கலாம், உங்கள் மஷூராக்களை ஆலோசனையை சொல்லுங்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபிகளாருடைய பிறப்பை வைத்து எங்களுடைய இஸ்லாமிய கலண்டரை ஆரம்பிக்கலாம். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துடைய செய்தியும் ரபீஉல் அவ்வலில் இருக்கிறது, ரபீஉல் அவ்வலை வைத்து ஆரம்பிக்கலாம். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபிகளார் அல்லாஹுவை சந்தித்த மிஹ்ராஜை வைத்து எங்களுடைய இஸ்லாமிய கலண்டரை ஆரம்பிக்கலாம். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகுதான் உலகமெல்லாம் இஸ்லாமிய தென்றல் காற்று வீச ஆரம்பித்து உலகமே இஸ்லாமிய மயமாக்கப்பட்டது. அத்தனைக்கும் வழிவகுத்தது இந்த ஹிஜ்ரத்து தான். இந்த ஹிஜ்ரத்தை வைத்து இஸ்லாமிய கலண்டரை நாம் ஆரம்பித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காத்திரமான அந்த கருத்தை சொன்ன போது உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய கலண்டரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை கொண்டு நாம் ஆரம்பிப்போம் என்று இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை பயணத்தை வைத்து இஸ்லாமிய கலண்டர் உருவாக்கப்பட்டது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில். அதுதான் இன்றும் அமுலிலே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் உள்ள வரைக்கும் ஹிஜ்ரியுடைய ஆண்டுதான் அமுலிலே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் எப்போது படைத்தானோ அன்றே 12 மாதங்களை அல்லாஹ் மனிதனுக்காக படைத்தான். ஏன்? மனிதன் தன் வாழ்வை கச்சிதமாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்பதற்காக 12 மாதங்களை அல்லாஹ் எங்களுக்காக தந்திருக்கிறான். அதில் 4 மாதங்கள் கண்ணியங்கள், மாண்புகள், மகத்துவங்கள் நிறைந்த மாதங்களாக இருக்கின்றன. 3 மாதங்கள் தொடராக வருகிறது, 1 மாதம் இடையிலே வருகிறது. இஸ்லாமிய கண்ணியமான 4 மாதங்கள், நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம், ரஜபுடைய மாதம், துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் கண்ணியமான புண்ணியங்கள் நிறைந்த மாதங்களாக இருக்கின்றன. இந்த 4 மாதங்களிலும் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமோடு சண்டையிடுவது, வாத விவாதங்களில் ஈடுபடுவது, குடும்ப உறவுகளை சமூக உறவுகளை பிரிக்கின்ற சீர்குலைக்கின்ற நாசகார செயற்பாடுகளில் ஈடுபடுவது, சண்டையிடுவது, மண்டையை உடைத்துக் கொண்டு கோபித்துக் கொண்டு குரோதத்தை வளர்த்துக் கொண்டிருப்பது, அநியாயம் செய்வதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு இந்த மாதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அப்படி என்றால் இவ்வளவு காலமாக யாரோடேனும் சிற்சில அற்ப காரணங்களுக்காக கதைக்காமல் குரோதத்தோடு நாம் வாழ்வோமையாக இருந்தால் இந்த மாதத்திலே சலாம் சொல்லி நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவர் கோபத்தோடு இருக்கின்ற மனிதன் தன் உறவினர்களை சலாம் சொல்லி சந்தித்து தன்னுடைய உறவை வளர்த்துக் கொள்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பெருமை, ஆணவத்தன்மை அல்லாஹ் இல்லாமலாக்கி அவரை சுவர்க்கவாதியாக அல்லாஹ் கபூல் செய்வான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் சீரானதாக நன்றாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹும் ரசூலும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். சொல்லும் செயலும் ஒரு முஸ்லீமினுடைய நடத்தையும் எண்ணங்களும் சீராக அழகாக இருக்க வேண்டும். எச்சந்தர்ப்பத்திலும் பாவம் செய்யக்கூடியவனாக, அசிங்கங்களை செய்யக்கூடியவனாக, தனிமையை பயன்படுத்தி பாவத்திலே மூழ்கக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. அதிலும் விசேஷமாக இந்த கண்ணியமான 4 மாதங்களை நாம் அடைந்து விட்டால் தப்பி தவறியாவது பாவமான காரியங்களை தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிடக் கூடாது. ஏன்? இந்த மாதத்திலே செய்கின்ற ஒரு நன்மையான காரியத்துக்கு எப்பேற்பட்ட மலையளவு நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ அதே போல செய்கின்ற ஒரு தவறுக்கு, ஒரு பாவத்துக்கு, ஒரு அசிங்கத்துக்கு அல்லாஹ் அதிகமான தண்டனையையும் அதிகமான பாவங்களையும் அல்லாஹ் இந்த மாதத்திலே செய்கின்ற பாவம் செய்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்கள், செய்யுமாறு எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு நோன்பதற்கு ஒரு தகுதியான மாதம் அல்லாஹ்வுடைய மாதமாகி இந்த முஹர்ரமுடைய மாதம் என்று சொன்னார்கள். எத்தனையோ மாதங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ரபீஉல் அவ்வல் இருக்கிறது, ரமலான் இருக்கிறது, துல்ஹஜ் இருக்கிறது, ஷஅபான் இருக்கிறது, ரஜப் இருக்கிறது. எந்த மாதத்தையும் அல்லாஹ் என்னுடைய மாதம் என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறதே ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். ரமலானுக்கு பிறகு நோன்பு நோற்பதற்கு தகுதியான மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நபியே நாயகமே, இந்த மாதத்திலே நோன்பு நோற்பதற்கு தகுதியான பொருத்தமான நாள் ஆஷூராவுடைய நாள், பத்தாவது நாள் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஆஷூராவுடைய நோன்பை நோற்றால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்ன கேட்டார்கள். யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆஷூராவுடைய நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்றார்கள், இந்த உம்மத்தினரையும் அன்றைய நாளிலே நோற்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், நபிகளாருடைய கட்டளை இருக்கிறது. ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுக் கொள்ளுமாறு முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளைக்குத்தான் ஆஷூரா என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. மதீனாவின் சந்தையிலே ஒரு நாள் நடந்து செல்லுகிற நேரத்தில் அங்கு வாழ்ந்த மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் முஹர்ரமுடைய பத்தாவது நாளிலே நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் ஆஷூராவிலே நோன்பு நோற்றிருக்கிறீர்களே, என்ன காரணம்? அத்தனை மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய தீங்கிலிருந்து ஆபத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தானே, அது இந்த ஆஷூராவுடைய தினத்தில் அந்த நபி மூசாவையும் இஸ்ராயில் கூட்டத்தினரையும் பாதுகாத்ததற்காக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக இன்றைய நாளை நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றிருக்கிறோம் என்று சொன்னபோது, லஇன் பகைது லஸூமன்ன தாஸி, அப்படியா வார வருஷம் ஹயாத்தோட இருந்தால் ஒன்பதிலும் நோன்பு நோற்பேன், பத்திலும் நோன்பு நோற்று, இந்த யஹூதி நசாராக்களுக்கு மாற்றமாக நான் அமல் செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்ததாக ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம், ஒன்பதாம் பத்தாம் நாட்களுடைய நோன்பை நோற்பதற்கு தகுதியான நாட்கள் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எட்டாம் திகதியும் ஒன்பதாம் திகதியும் ஒன்பதாவது நோன்பு பத்தாவது நோன்பு நோக்கக்கூடிய பொருத்தமான காலமாக இருக்கிறது. யார் ஒருவருக்கு திங்கட்கிழமை ஒன்பதாவது நாள் நோன்பு நோக்க முடியவில்லையோ அவர் பத்தையும் பதினொன்றையும் பிடித்து நோற்றுக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு நோன்பை நோற்று அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பருவ காலம் எங்களிடத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு விடயத்தை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். முஹர்ரமுடைய ஆஷூராவுடைய தினத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே பல முக்கியத்துவங்கள் வாய்ந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது. சுவர்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மீறியதன் காரணமாக சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய மனைவியோடு சேர் மனைவியும் கணவனுமாக சேர்ந்து ரப்பனா லலம்னா அம்புசனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். தெரிந்து கொண்டே ஒருவர் பாவம் செய்தால் இதுதான் அவருக்குரிய தௌபா இஸ்திகஃபார். தெரிந்து கொண்டே ஒருவர் பாவம் செய்கிறார், தவறு செய்கிறார், அவர் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்க வேண்டும்? ரப்பனா லலம்னா அம்புசனா, அல்லாஹு தஆலா கணவன் மனைவி இருவர்களையும் ஒன்று சேர்த்து அவருடைய பாவங்களை மன்னித்த நாள் ஆஷூராவுடைய தினம். மீனின் வயிற்றுக்குள் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், நாற்பது நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே ஆள் கடலிலே சுற்றித் திரிகிறார்கள். ஆஷூராவுடைய தினத்திலே தான் அந்த மீனின் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக தெரிவு செய்த நாள் இருக்கிறது, அது ஆஷூராவுடைய பத்தாவது நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சீடர்கள் கொலை செய்வதற்கு விரட்டி கொண்டு சென்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா உயிரோடே தன்னின் பக்கமாக உயர்த்தி வைத்திருக்கிறான். அன்று உயர்த்தப்பட்ட அவர்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்ட நாள் ஆஷூராவுடைய பத்தாவது நாள். இப்படியாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்வுகளை கொண்ட உன்னதமான ஒரு காலத்திலே அல்லாஹு தஆலா நம்மை வாழ வைத்திருக்கிறான். சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமல்களை செய்து அல்லாஹுடைய உதவியை அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பருவ காலம் எங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி நல்லோர்களாக வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்து கபராளிகள் ஆகிவிட்டு அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலையாக்கி வைப்பாயா. எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததிகளாகி தருவாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் விமோசனம் உள்ள சந்தோஷமிக்க காலங்களாக்கி தருவாயாக. நமது நாட்டு நிலைமைகளை சீராக்கி அனைத்து மக்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நல்ல காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவாயாக. இந்த புனிதமான மாதத்திலே அதிகமான நன்மைகள் செய்து யாரையெல்லாம் நீ அங்கீகரித்து பாவங்கள் மன்னித்தாயோ அப்பேற்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. யார் ஒருவர் ஆஷூராவுடைய தினத்திலே தன் குடும்பத்துக்காக செலவழிக்கிறாரோ அவருடைய இந்த ஆண்டினுடைய ரிசுக்கை நீ பொறுப்பெடுத்துக் கொள்வதாக நீ வாக்களித்திருக்கிறாயா அல்லாஹ். அப்பேற்பட்ட கொடுக்கக்கூடிய நல்லுள்ளங்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. வா ஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.